டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நண்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாரட்சி நேயர்களே, இன்று தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:3 முதல் சிந்திக்கப் போகிறோம். 12:1-2 வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்போதியாயிருந்து பிரசவ வேதனையடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று வாசித்தோம். இது வேறு யாரும் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். 3:4 பாருங்கள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இங்கே அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது என்று ஆரம்பிக்கிறது. இவைகள் யாவும் நமக்கு அடையாளங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவைகள் நிஜமானவைகள் அல்ல. யோவான் அடையாளத்தை கூறினால் அது அடையாளம் என்பதை சரியாக கூறிவிடுகிறார். சிவப்பு சர்ப்பம் சாத்தான் என்று 9 தெளிவாக கூறுகின்றது. அது மட்டுமல்ல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வல்லு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடைய கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதனை காணாமலே நாம் அதன் குணாதிசயங்களை அறிந்து கொள்கிறோம். 2 அடையாளத்தில் மறைவுகள் அனைத்தும் விலக்கப்பட்டு அதன் உண்மையான குணம் வெளிப்படையாக தெரிகிறது. 3 சாத்தானின் அதிகமான வல்லமையின் நிமித்தமாக அவன் பெரிய வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான். சாத்தான் இந்த உலகத்தின் தேசங்கள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தன்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் அனைத்தையும் அவருக்கு கொடுப்பதாக கூறினான். தன்னை அனைவரும் வணங்க வேண்டும் என்பதே சாத்தானின் லட்சியமாயிருக்கிறது. ராஜ்யத்தின் ராஜாக்கள் இன்று சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். அந்நாட்களின் ரோமாபுரியின் கட்டுப்பாட்டிற்குள் அனைத்து தேசங்களும் இருந்தது. ஆனால் சாத்தான் அனைத்து தேசங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான். 2 சாத்தான் ஆதி முதல் கொலை பாதகனாகவே இருக்கிறபடியினால் சிவப்பு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான். அவன் மனித உயிரை மதிப்பதே இல்லை. அப்படி இருந்தும் பலர் அவனுக்கு பணிவிடை செய்வது ஏன் என்பது தெரியவில்லை. ஏன் மதுபானம் அதனை அருந்துகின்றவர்களையே கொல்லுகின்றது? அதன் பின்னணியத்திலே சாத்தான் செயல்படுகிறான். அவனுக்கு மனித உயிர்களை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லை. 3 சாத்தான் அவனது நச்சுத்தன்மை வாய்ந்த குணத்தின் காரணமாக சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான். அவன் ஆதியில் விடிவெள்ளியின் மகனாகிய லூசிபர் என்று அழைக்கப்பட்டான். இவனை குறித்து இசைக்கியேல் 28:12-19 வாசிக்கிறோம். ஆனால் இப்போது பொல்லாப்பின் சின்னமாகவும் தரம் குறைந்தவனாகவும் காணப்படுகிறான். கர்த்தரின் சிருஷ்டிகளிலெல்லாம் மிகவும் அபாயகரமானவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அவன் எதிரியாக இருக்கிறான். வெளிப்படுத்தின சேஷம் 13 கூறுகின்ற மிருகமும் இந்த வலு சர்ப்பமும் ஒன்றே. ஏனென்றால் ரோம பேரரசும் அந்தி கிறிஸ்துவும் சாத்தானால் வலுவூட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏரோது மற்றும் பிலாத்து கருவிகளாக செயல்பட ரோம பேரரசு ஸ்திரீயின் குழந்தையை கொண்டு போட்டது. அடுத்ததாக 7 தலைகள் என்பது ஞானத்தில் பூரணப்பட்டதை குறிக்கிறது. இது சாத்தான் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தையும் ஆதியில் அவன் சேராபீனாக இருந்ததையும் குறிக்கிறது. ஆதியில் அவன் எவ்விதமாக இருந்தான் என்பதை இசைக்கியேல் 28:12 தெளிவாய் கூறுகிறது. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஆம், இந்த உலகம் சாத்தானை குறித்து தவறான 2 எண்ணங்களை உடையதாயிருக்கிறது என்பதை இந்த வசனம் தெரிவிக்கிறது. சாத்தான் மிகவும் அருவறுப்பான தோற்றமுடையவன் என்று உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் பூரண அழகுள்ளவன். சாத்தானை ஒருமுறை பார்த்தவர்கள் இந்த உலகம் சித்தரிக்கின்ற சாத்தானின் படம் தவறானது என்பதை புரிந்து கொள்வார்கள். சில நேரங்களில் சாத்தான் கொம்புகளும் வளைந்த நகங்களும் வாலும் உடையவனாக சித்தரிக்கப்படுகிறான். அது கிரேக்கர்களும் ரோமர்களும் வணங்குகிற பான் என்ற கடவுளாகும். அது சாத்தான் அல்ல என்றாலும் அதன் வணக்கத்தின் பின்னணியத்தில் சாத்தான் காணப்படுகிறான். ஆனால் சாத்தான் ஞானமுள்ளவன், அறிவுள்ளவன். அது மட்டுமல்ல, மனிதர்கள் அவனுடைய அறிவுக்கு இணையானவர்கள் அல்ல. நாம் நம் சுய பலத்தால் நின்று அவனை வெல்ல முடியாது. அவன் அழகுள்ளவன் மாத்திரமல்ல, மிகவும் அறிவு வாய்ந்தவன். இவ்விதமாகவே சாத்தானை குறித்து வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. 10 கொம்புகள் என்பது ரோம பேரரசின் இறுதி பிரிவுகளை குறிக்கிறது. சாத்தான் இந்த உலகத்தை ஆளுவதற்கு எடுக்கின்ற கடைசி முயற்சியாகும். கிரீடங்கள் சிரசின் மீது வைக்கப்படாமல் கொம்புகளின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிரீடங்கள் ராஜ அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை எழுத்து என்று சொல்லப்படுவது, தூதர்களில் மூன்றில் ஒரு பிரிவினர் தங்களுக்கு தாங்களே அழிவுண்டாக்கிக் கொள்ளும்படி சாத்தானை பின்பற்றிய போது பர்லோகத்தில் ஏற்பட்ட புரட்சியை தெரிவிக்கிறது. தானியேல் இதை குறித்து சொல்லும்பொழுது தானியேல் 8:10 அவர் கூறியிருக்கிறார், இந்த குழந்தை சாத்தானை செயலிழந்து போகும்படி செய்யும் என்று ஆதி முதலே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டபடியினால் இந்த வலு சர்ப்பம் இந்த மனித குழந்தையை வெறுத்தது. ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தொடர்ந்து அந்த ஸ்திரீயின் குழந்தையை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:5-6 பாருங்கள், சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள், அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த ஆண் பிள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இங்கு அது எளிதாக அடையாளம் காட்டப்பட்டுவிட்டது. சங்கீதம் 2:9 மீண்டும் பார்க்கிறோம், இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4:4 துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் 2 சங்கீதத்தையே மேற்கோளாக கூறி இருப்பு கோலால் ஆளுகை செய்பவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று கூறுகின்றார்கள். இந்த பூமியில் காணப்படுகின்ற எல்லா விதமான எதிர்ப்புகளையும் பகைகளையும் கிறிஸ்து வந்து நீக்கி போடுவார். அவர் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவார். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது கிறிஸ்து பரத்திற்கு ஏறியதை குறிப்பிடுகிறது. சுவிசேஷங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் நிருபங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் வற்புறுத்தி கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது. ஆனால் பொதுவாக சபையானது கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை கருத்தில் கொள்வதில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:9-11 பாருங்கள், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பரத்திற்கு ஏறிச் சென்ற கிறிஸ்துவை, மகிமையான கிறிஸ்துவை, மகிமையில் வரப்போகும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் பரத்திற்கு ஏறிச் சென்ற கிறிஸ்துவை சார்ந்தே காணப்படுகிறது. அவரே முத்திரையை உடைத்து அது முதற்கொண்டு இடம்பெறப் போகின்ற சம்பவங்களை இடம்பெறச் செய்கிறார். எபிரேயர் 12:2 என்ன சொல்கிறது என்றால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அங்கிருந்து சபையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் என்று அந்த வசனத்திலே வாசித்தோம். இந்த வசனம் இந்த ஸ்திரீ யார் என்பதை தெளிவாக கூறுகின்றது. இஸ்ரவேலிலிருந்தே கிறிஸ்து தோன்றினார். ஆனால் சபை கிறிஸ்துவனிடத்திலிருந்து தோன்றியது. சரீரப்பிரகாரமாக கிறிஸ்து இஸ்ரவேலில் தோன்றினார். ரோமர் 9:4-5 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். இது மட்டுமல்ல, கலாத்தியர் 4:4-5 வசனங்களையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் புத்திர சுவியாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் என்பது மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார். ஏனென்றால் அவர் இஸ்ரவேலன். திரும்பமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:16 பாருங்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆம் பிரியமானவர்களே, அந்த தேசம் ஏற்படுவதற்கு முன்னமே தேவன் ஆபிரகாமனிடத்திலே, நான் உன்னை பெரிய தேசமாக்கி அந்த தேசத்திலிருந்து ஒரு வித்தை அனுப்புவேன் என்று கூறுகிறார். பல வித்துக்களை அல்ல, ஒரு வித்தை. அந்த வித்து கிறிஸ்துவே. நாம் ஏற்கனவே ஏசாயா 9:6 பார்த்தது போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று பார்த்தோம். நமக்கு என்று இஸ்ரவேல் தேசம் குறிப்பிடப்படுகின்றது. ஏசாயா ஒரு இஸ்ரவேலராக இஸ்ரவேல் தேசத்தினிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா சபைகளிடமோ புறஜாதி தேசங்களிடத்திலேயோ பேசாமல் இஸ்ரவேல் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தார். 6 வசனத்திலே, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள், அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று பார்த்தோம். மகா உபத்திரவ காலத்தின் மிகவும் கொடூரமான காலங்களிலும் இஸ்ரவேலில் மீந்திருப்பவர்கள் தேவனால் பாதுகாத்துக் கொள்ளப்படுவார்கள். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-9 வசனங்களை பாருங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்கு அதிர்ச்சியூட்டத்தக்க வெளிப்படுத்தல் ஒன்று கூறப்பட்டுள்ளது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று என்பது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாததாய் இருக்கிறது. சாத்தான் பரலோகத்திற்கு சென்று வரும் வழி இருக்கும் வரையிலும் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னிதியிலே வந்து நின்றான் என்று யோபு 2:2 நாம் படிக்கிறோம். தேவபுத்திரருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் அனைத்தும் சாத்தானுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிகின்றது. சாத்தான் மிகவும் உயர்வான சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். சகரியா 3:2 வசனங்களிலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்னி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். சாத்தானுக்கு தேவனிடம் செல்வதற்கு வழி இருக்கிறது. அதனால் அவன் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். லூக்கா 22:31 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் தொலைபேசி மூலமாக தேவனுடன் பேசவில்லை. சாத்தான் தேவ சமூகத்திற்கு வந்து தான் இந்த மனிதனாகிய சீமோன் பேதுருவை சோதித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்றும் பார்க்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று நாம் கேட்ட நிகழ்ச்சியிலே குறிப்பாய் மூன்று காரியங்களை நீங்கள் கவனிக்கும்படியாய் விரும்புகிறேன். மூலாவதாக, பிசாசானவன், வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறவன், பார்ப்பதற்கு அசுத்தமான தோற்றம் உள்ளவன் அல்ல. அவன் மக்களை நேரடியாக தவறு செய்யும்படியாகவும் தூண்டுகிறதில்லை. அவன் பார்ப்பதற்கு அழகுள்ளவனாயிருப்பான். எனவேதான் ஏதேன் தோட்டத்திலேயே ஏவாள் அவனோடு பேசிக் கொண்டிருந்தாள். பார்ப்பதற்கு அருவறுப்பாயிருந்திருப்பான் என்றால் அன்றே அவள் தள்ளி போயிருப்பாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மிடத்திலேயும் பிசாசானவன் சோதனையை கொண்டு வரும்பொழுது தவறான காரியம் நமக்கு நிகழப்போகிறது என்பதை காண்பிக்கப் போகிறதில்லை. அழகுள்ளதாகவும் வசீகரிக்கப்படத்தக்கதாகவும் நாம் விரும்பப்படத்தக்கதாகவுமே நம்முடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறவனாயிருக்கிறான். நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் மூலமாக ஒருபொழுதும் அவன் செயல்படுகிறதில்லை. நமக்கு எதிரான காரியத்தை செய்தாலும் நாம் நேசிக்கிற நம்மை நேசிக்கிற ஒருவர் மூலமாகவே அவன் நம்மிடத்திலே கிட்டிச் சேர்கிறான். எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை எப்பொழுதும் மனதிலே கொண்டவர்களாக வாழும்பொழுதுதான் இது பிசாசினாலே வருகிற சோதனை என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இரண்டாவதாக, இறுதி நாட்களிலே நடைபெறப்போகிற பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வனாந்தரத்திலே கொண்டு போய் பாதுகாத்ததை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைக்கும் நம்மை சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாதுகாவலை உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சரியான தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயமும் அனுதினமும் அவரோடு உங்களுக்கு சரியான ஐக்கியமும் இருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களை போஷிப்பதற்கு உங்களை காத்துக் கொள்வதற்கு கருத்துள்ளவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை ரட்சித்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராய் வழிநடத்தி வரும்பொழுதும் எத்தனையோ ஆபத்தான வேளைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். தேவையுள்ள நேரங்களை அவர்கள் கடந்து வந்தார்கள். இன்ற போதிலும் தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவர்களை போஷித்தார். ஆனால் அவர்கள் முறுமுறுத்ததை அவர் வெறுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவை வரும்பொழுது ஏன் எனக்கு இந்த நிலை என்று சொல்லி நீங்கள் முறுமுறுக்காதபடி உங்கள் தேவையை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். நிச்சயம் அவர் உங்கள் தேவையை சந்திப்பார். நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்திராத அநேக காரியங்களை சந்திக்கப் போகிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் முறுமுறுக்காமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய கருத்தையே நம்பி எதிர்பார்த்திருப்போம். அவரே நம்மை வழிநடத்துவார். இறுதியாக மற்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிசாசானவன் நம்மை சோதிக்கும்படியாக தேவனிடத்திலே உத்தரவு கேட்டுக் கொள்கிறவனாயிருக்கிறான். இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிற உண்மை என்ன? பிசாசின் மூலமாய் நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அதையும் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய அறிவிற்கு எட்டாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் நடைபெறாது என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராகிய கர்த்தர் தனது ஜபத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்தது போல சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாபேசும் அதே ஜபத்தை அன்றே செய்தான். ஆண்டவர் அவனை காத்துக் கொண்டார். இன்றும் விசுவாசத்தோடு அந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது அவரே உங்களை காத்துக் கொள்வார். சோதனை வந்தாலும் அவருடைய கரம் உங்களோடு இருக்கும், உங்களை தப்பு வைக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கு தந்தருள்வாராக.
இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். லூக்கா 12:7. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். லூக்கா 12:7.